நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
தோல் கடுக்கும் தோழர்கள் உரையாடல். பங்கேற்கிறார் தோழர் அறக்கட்டளையின் சாந்தகுமார் அவர்கள்.
மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன். மானிடர் ஆன்மா மரணமெய்தாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொல்வாய், மேனியை கொல்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று. நீ விட்டு விட்டாலும் அவர்களில் மேனி வென்றுதான் தீரும் போர் நாள்.
வணக்கம் நண்பர்களே. இப்ப உள்ள காலத்துல பாத்தீங்கன்னா ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம். யாருக்காகன்னு பார்த்தா பெற்றவங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, நண்பர்களுக்காக, உற்றார் உறவினர்களுக்காக சம்பாதிக்கிறோம். ஆனா அவங்க கூட நின்று பேசுறது கூட டைம் கிடையாது, ஒரு ஹலோ சொல்றது கூட டைம் கிடையாது. ஆனா அவங்களுக்காக சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நம்ம ஓடுறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில முன்பின் தெரியாத அனாதை பிணங்களை, அத அந்த வார்த்தையை சொல்றதுக்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, அதை வந்து கூச்சப்படாம எடுத்து அவங்களுக்கு வந்து உயிரோட இருக்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதைய இறந்த அப்புறமும் கொடுத்து ஒரு நல்ல அடக்கம் செய்து திருப்தியா அவங்களை அனுப்பி வைக்கிறாரு நம்ம தோழர் அறக்கட்டளையை சேர்ந்து சாந்தகுமார் அவர்கள். இப்ப அவரு நம்ம ஸ்டுடியோஸ்க்கு வந்திருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் தோழரே.
வணக்கம்.
சொல்லுங்க, உங்க அமைப்பை பத்தி சொல்லுங்க. எத்தனை பேர் இருக்கீங்க?
தோழர் அறக்கட்டளை அப்படிங்கிற அமைப்பு 2004 வருடம் தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பு தொடங்கப்பட்டு இன்று வரை ஒரு 8 ஆண்டுகள். இந்த தொடங்குகிற போது எங்களோடு தோள் கொடுத்த தோழர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரா ஜீவானந்தம், அண்ணாதுரை, சம்பத்குமார் மற்றும் நான் உள்ளிட்ட தோழர்கள் இந்த பணியை தொடங்கி இதுவரை ஒரு 8 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த பணிகளை செஞ்சுட்டு வரோம். இந்த பணிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யாரும் ஆதரவற்று உரிமை கோராத உடல்கள் அடக்கம் செய்கின்ற ஒரு பணி தான் தோழர் அறக்கட்டளையுடைய பணியாக இருக்கிறது.
எப்படி இந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு முதன் முதலா எப்போது எப்படி ஏற்பட்டுச்சு?
நீங்க இது வந்து எப்படின்னா, நாங்க இயல்பா வந்து ரத்த தானத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து உயிர்களை காப்பாற்றுகின்ற பணியை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம். அப்படி அடிப்படையில் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 18,000 யூனிட்டுகள் ரத்தம் இந்த கோவை வாழ் மக்களுக்கு பல்வேறு மருத்துவமனைகள் மூலம் வழங்கியிருக்கிறோம். அது போல ஒவ்வொரு பல்வேறு மருத்துவமனையில் நாங்கள் சந்திக்க போயிட்டு இருக்கோம். அப்படி போகும்போதுதான் அரசு மருத்துவமனையில் பிணக்கிடங்கின் ஏற்பட்ட ஒரு அதிகப்படியான ஒரு நாத்தம். அதை வந்து நாங்கள் வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது டாக்டர் செந்தில்குமார் அவர்களும் மற்றவர்களும் இந்த மாதிரி வந்து அதிகப்படியான ஒரு இங்க வந்து பிணங்கள் வந்து சேகரி இது கிடக்கும், விட்டுட்டு போயிருவாங்க நிறைய பேர். அந்த மாதிரி உடல்களெல்லாம் இங்க ஒரு மாநகராட்சிக்கு நாங்கள் எழுதி அனுப்புவோம், அவங்க வந்து எடுத்து அப்புறப்படுத்துவாங்க. அது வரைக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னாங்க. ஐயோ, அப்படி நான் நினைச்ச நிறைய உயிர்களை காப்பாற்றுற இடம் ஆஸ்பத்திரி, எத்தனையோ நோயாளிகள் சீக்குகளை குணமாக்குற இடம், இதனால பல்வேறு நிலைகளை ஏற்படுங்கிறனால இப்ப ஏன் பல்வேறு சமூக அமைப்புகளுக்கு கொடுக்கலாமேன்னு கேட்டோம். அப்ப சொன்னாங்க, யாராவது பணம்னா நிறைய அமைப்புகள் வரும், பிணம்னா எந்த அமைப்புகள் வரும்னு கேட்டாங்க. அப்ப நாங்க சொன்னீங்க, இது நாங்க செய்யட்டுமா அப்படின்னு கேட்டோம். அவர் விளையாட்டா சிரிச்சுக்கிட்டே முடிஞ்சா செய்யுங்களேங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கு பிறகு நாங்க இயல்பா தொடங்கி செய்ய ஆரம்பிச்சோம். ஆனா இன்று வரைக்கும் கடுமையா செஞ்சிட்டு இருக்கோம். இதுவரை 8 ஆண்டுகளாக தொடர்ந்து விடாம செஞ்சிட்டு இருக்கோம்.
இதுவரைக்கும் அதாவது இந்த 8 ஆண்டுகள்ல எத்தனை வந்து பிணங்களை வந்து நீங்க நல்லடக்கம் செய்திருப்பீங்க?
இதுவரைக்கும் நாங்க வந்து ஒரு 1520 உடல்கள் மேற்பட்டு அடக்கம் பண்ணிருக்கோம். ஏன்னா ஒரு ஒரு உடல் அடக்கம் பண்ணும் போதும் அதற்கான ரசீதுகளையும் மிக பாதுகாப்பா வச்சுட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் 8 ஆண்டுகள்ல வந்து ஒரு 1520 உடல்களுக்கு மேல நாங்க எடுத்து அடக்கம் பண்ணிருக்கோம்.
உங்களுடைய மனதை பாதித்த விஷயங்கள் ஏதாவது இருக்குதுங்களா?
இல்ல, பாதித்த விஷயங்கள்
முழுக்கவே
பாதிப்பு
தான்.
ஏன்னா இது முழுக்க பாதிப்பு. ஏன்னா ஒரு மகனா இருக்கிறவன் பொருளாதாரம் என்ன சொல்றேன்னா, ஒரு ஏழ்மையா இருக்கின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஒரு அவனுடைய வசதியின்மையினால ஒரு மருத்துவமனை அரசு மருத்துவமனையில போய் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் இல்லாம ஒரு அரசு மருத்துவமனையில கொண்டு அனுமதிக்கப்படுகின்ற அந்த நோயாளி அவர் இறந்துட்டார்னா அடக்கம் பண்ணுவதற்கு இன்றைய தினம் இந்த சமூகத்துல வந்து ஒரு 4,000 5,000 ரூபாய் கண்டிப்பா உங்களுக்கு தேவை இருக்கும். அப்போ அவ்வளவு செய்ய முடியாது. ஏன்னா அவன் 100-200 இல்லாமல் தான் அரசு மருத்துவமனையே வந்து மருத்துவம் பார்த்துட்டு இருக்க நிலைமை. அப்போ அந்த மாதிரி மனிதன் மனசு நிறைய பாசம் இருந்தாலும் கையில பணம் இல்லைன்னா தாய் தந்தரை விட்டுட்டு ஓடுகின்ற ஒரு நிலை இன்னைக்கு இருக்கு. இது ஒரு அவலம். இது போல பல்வேறு அவலங்கள் இன்னைக்கு முதியோர் இல்லங்கள் பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலும் இல்லாமல் முதியோர் இல்லங்கள் இன்னைக்கு அதிகமாக பெருகிட்டு வருது. அதே போல குழந்தைகள் காப்பகமும் நிறைய பெருகிருச்சு. ஒரு காலத்துல வந்து குடும்ப உறவுகளோடு தாய் தந்தையர்கள் தாத்தா பாட்டிகளோடு வாழ்ந்த குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 வயசுலயே போய் ஆசிரியர் சொல்றதை கேட்டுட்டு அரண்டு மிரண்டு வாழுகின்ற வாழ்க்கை. அப்போ ஒரு குழந்தைகள் இல்லம் உருவாகிட்டு இருக்கு, முதியோர் இல்லங்கள் உருவாயிட்டு. ஆக இடைப்பட்ட வாழ்க்கை மனிதன் நடமாடக்கூடிய அளவு வலிமை இருக்கிற மனிதனுக்கு மட்டுமே இந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு.
சார், இப்ப இந்த அன்கிளைம்டு பாடி எடுத்து நீங்க அடக்கம் பண்றீங்க, பின்னால உங்களுக்கு யாராவது வந்து தொந்தரவு பண்ணிருக்காங்களா? ஏன் எங்கள்கிட்ட கேட்காம நீங்க பண்ணீங்க?
அடக்கம் செய்ததை வந்து மகிழ்ந்து, ஐயோ பரவாயில்லைங்க, நாங்க எங்கிருந்தோ செய்ய முடியாத விஷயங்கள், நீங்க இதை அடக்கம் பண்ணி செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு
கடைசி நிமிஷத்துல நான் பார்க்க முடியாம
தெரியப்படுத்திருக்கீங்க. நிறைய பேர் ஏன்னா அவங்க வந்து சென்னையில இருப்பாங்க, ஒரு முகவரி இல்லாமல் இங்க வந்து ஒரு விபத்துல இருந்து இறந்துருவாங்க. அவங்க வேற இவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னையில கொடுத்து தேடிட்டு இருப்பாங்க. சென்னை முகவரியில கொடுத்தோ சென்னை பத்திரிகைகளோ தேடிட்டு இருப்பாங்க. கோவை பத்திரிகையை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படாது. ஆனா இங்க நம்ம இறந்து போயிட்டாங்கிறது கோவை பத்திரிகைகள்ல இந்த மாதிரி வீதியில இறந்து கிடக்கிறாருன்னு சொல்லிதான் செய்தி வரும். அந்த மாதிரி நிலைகள்ல அவர் எங்கோ, ஆனா நாங்க அடக்கம் பண்ணதுக்கு பின்னாடி எங்களை வந்து பார்த்தவங்க ரொம்ப முறையில எங்ககிட்ட வந்து இதான் மகிழ்ச்சியா, ஏன்னா ஐயோ பரவாயில்லைங்க, நாங்க வந்து எங்கேயோ வீணா கிடக்கிற உடல்னு பார்த்தோம், நாங்க சேர்ந்து செய்ய வேண்டிய பணிகள் நீங்க செஞ்சிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம்னு சொல்லிட்டு போன நிலைகள் நாங்க பார்த்தோம்.
சரி, ஒரு பிணத்தை வந்து அடக்கம் பண்றதுக்கு சுமாரா எவ்வளவு செலவாகுது? யாரெல்லாம் இதுல வந்து நீங்க சேர்த்திருக்கீங்க?
ஒரு பிணத்தை நாம் அடக்கம் பண்றோம் அப்படின்னா இன்றைய தினம் மனிதாபிமானிகள் அப்படிங்கறது எல்லா இடங்களிலும் இருக்காங்கிறதா ஒரு பெரிய விஷயம். தோழர் அறக்கட்டளை வந்து செயல்படுத்துகிற போது நீங்க சாதாரணமா உடல் அடக்கம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 3000 ரூபாயாவது செலவாகும். ஆனா இன்னைக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 800 ரூபாய்க்குள்ள ஒரு உடலை அடக்கம் செய்கிற பணிகளை செய்யறோம். என்ன 600 ரூபாய் வாங்குகின்ற ஒரு மயான காப்பாளர் அவங்க பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு போகும்போது ஆனா 300 ரூபா கொடுங்க, ஆனா 200 ரூபா கொடுங்க நான் போதும்னு சொல்லுகின்ற மனநிலை உள்ள மனிதர்களாக நாங்க பாக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வாகன ஓட்டிகள், நமக்கு ராஜா ஆம்புலன்ஸ்ங்கிற ஒரு தோழர் தொடர்ந்து நம்முடைய அடக்கம் செய்கிற பணியை இலவசமா செஞ்சுட்டு வர்றாரு. அவருடைய ஸ்டீபல் அந்த தோழர், அவருடைய நிலை இருக்கு. அதே போல நமக்கு வந்து புலிகுளம் மயானம், ஆத்துப்பாலம் மயானம், இப்படி பல்வேறு மயானம். அதே மாதிரி உள்ள இருக்கிற மனிதர்கள், ஏன்னா வெளியில இருக்கிற மனிதர்கள் கூட ஏதோ நிலையில் இருக்காங்க, உள்ள இருக்கிற மனிதர்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்கின்ற ஊழியர்கள், அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்ய மருத்துவர்கள், நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் தயாரா இருப்பான். நாங்க போய் நின்னோம்னா அங்க இருக்கிற மருத்துவர் சொல்லுவாரு, இப்ப ஜெய்சிங் சார் இருக்காரு, மற்றவங்க எல்லாம் உடனே என்ன சொல்லுவாங்கன்னா சாந்தகுமார், சாந்தகுமாருக்கு அந்த பாடியை கொடுத்து ரிமூவ் பண்ணி விடுங்க, அப்புறம் நம்ம ஆட்கள் வேலை செய்யட்டும் அப்படிவாங்க. ஆக எல்லா மருத்துவமனையில் இருக்கிற தோழர்களும் அவர்கள் மருத்துவர்கள் எல்லாரும் எங்களுக்கு உதவியா இருக்காரு. சொல்ல போனா நாங்க அனாதை பணங்கள் எடுக்கும் போது ஆரம்பம் சிவபிரகாசம் கூட வந்து கூட நின்று அந்த உடல் அடக்கத்திற்கு அவர் இறுதி சடங்கு செய்கின்ற பணிகளை செய்யறாங்க. அதே போல இங்க இருக்கின்ற பணியாளர்கள், மருத்துவ பணியாளர்கள் மிக மிக உதவியாக எங்களுக்கு எல்லா நிலையிலும் எங்களோட தோள் கொடுக்கிற பணிகள் தான் இருக்காங்க. அதே போல அந்த நிகழ்வுகள்ல பாத்தீங்கன்னா நாங்க அந்த அனாதை பணங்கள் அடக்கம் அப்படிங்கறது மட்டும் இல்ல, இவைகள்ல எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பல்வேறு பணியாளர்களை நாங்க இதை அழைச்சிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தெரிந்த விஷயம்.
சரி, இப்ப வந்து அந்த அனாதை பணம் வந்து கிறிஸ்தவரா இருக்கலாம், இஸ்லாமியரா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், ஒரு சடங்குன்னு ஒண்ணு உண்டு இல்லையா, நீங்க வந்து எதை வந்து பின்பற்றுவீங்க?
வித்தியாசமா பார்த்தா மதங்கள், மனிதன் அப்படிங்கிற மனிதன் மதங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் மதத்துக்காக ஆட்பட்டு ஏதோ ஒரு வகையில போராடியாவது சகரான். ஆனா இங்க வந்து செத்த பின்னாடி எந்த மதமும் அவனுக்கு இல்லைங்கிறதான். இது வந்து ஒரு அனாதை படங்களுக்கு அனாதைகள், அவர்கள் மதங்களில் அனாதைகள், உறவுகளில் அனாதைகள், வாழ்க்கையில் அனாதைகள், பொருளாதாரத்தில் அனாதைகள், இப்படி இப்படிதான். அதனாலதான் உங்களுக்கு அனாதைன்னு வந்தது, யாரு பற்ற கேட்பாரட்டு கிடக்கிற உடல்கள் அப்படி அந்த மாதிரி. ஆக நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா எல்லா உடல்களுக்குமான ஒரு மரியாதை, பொதுவான மரியாதை நாங்க செய்யறோம். எப்படின்னா ஒரு வெள்ளை உடை மேல போத்தி அந்த உடலுக்கு நல்ல மரியாதை செலுத்தி வெள்ளை உடை போத்தி மாலை அணிவிச்சு அதற்கு பின்னாடி அதனுடைய நாத்தம் கூட வெளியிடலாம், யூக்கலி போட்ட சாயல்களை தெளிச்சு அதை அடக்கம் செய்கிற பணியை நாங்க செய்யறோம். அதற்கு இல்லாமல் இது வந்து ஆதரவற்ற உடல்களுக்கு நாங்க செய்கிற ஒரு மரியாதை. ஆனால் அதே நேரத்துல உறவுகள் இருந்து, ஐயா நாங்க வந்து இஸ்லாமியர்கள், என்னுடைய அப்பா இறந்துட்டாரு, ஆனா நாங்க வந்து இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்யணும்னு விரும்புறோம் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு முழுக்க முழுக்க இஸ்லாமிய மதச்சடங்குகளோடு அவர்கள் செய்வதற்கான துணை நிற்கிறோம். நாங்க வந்து மதச்சடங்கை செய்யல, செய்யவும் விரும்பல. ஏனென்றால் இந்த பயணம் என்பது நாங்கள் இந்த பயணம் புண்ணியம் தேடி அல்ல, மனிதத்தின் கண்ணியம் நாடியே அப்படிங்கிற பயணத்தை தான் தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். கிறிஸ்துவர்களா இருந்தாலும் அவருடைய முறைப்படி செய்து கொடுக்கும்.
இந்த மகத்தான பணியில யாரெல்லாம் ஈடுபடுத்திருக்கீங்க?
இப்போ இந்த பெண்ணால சரியா மிக, ஏன்னா இந்த நேரங்கள்ல தான் அவர் சரியான விஷயங்களை சொல்ல முடியும். இப்ப இந்த பணிகள்ல வந்து பாத்தீங்கன்னா, நாங்க கல்லூரி மாணவ மாணவிகள் அப்படிங்கறத இணைக்கிறோம். கல்லூரி மாணவ மாணவிகள் இணைக்கிறது ஒன்று, முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே பங்கேற்கிற நிகழ்வுகளை கொண்டிருக்கோம். ரெண்டாவது, நம்மளுடைய அரவாணிகள், முழுக்க அரவாணிகள் பங்கேற்றிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்கள், ஆட்டோ டிரைவர்கள், இப்படி பலதரப்பட்ட மக்களையும் நாங்க இந்த பணிகளை இணைக்கிறோம். ஆனால் ஒவ்வொருத்தரை இணைக்கிற போதும் ஒவ்வொரு விஷயங்களுக்காக அதை இணைக்கிறோம். இன்னைக்கு கல்லூரி மாணவ மாணவிகள் அதை கொண்டு வரோம் அப்படின்னா, நீங்க கல்லூரி மாணவ மாணவிகள் வந்து இன்னைக்கு ஒரு ஜாலியான வாழ்க்கையும் அவர்களுடைய வித்தியாசமான வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிணம் தூக்குகின்ற பணிகளை பாரதியார் பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் வராங்க. அதற்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா கிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் வந்துட்டு இருக்காங்க. இப்படி பல்வேறு கல்லூரிகள்ல நாங்களே வரோம்னு சொல்லி எங்கள்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த மாணவர்கள் வந்து இந்த பாடி அடக்கம் பண்ணுகிற போது அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து எல்லா வீடுகள்லயும் பாத்தீங்கன்னா, ஒரு வீடுகள்ல பழைய வீடு, நாலு குழந்தை, ரெண்டு ஆறு குழந்தைகள் எல்லாம் இருக்கும். யாரோ ஒருத்தருடைய தாய் தந்தையை பாதுகாத்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு குழந்தை மட்டுமே பெற்று அவர்களை வளர்த்தி ஆளாக்குகின்ற பணியை எடுத்துக்கொண்ட காரணத்தால நிறைய பேர் வந்து தாய் தந்தை அனாதைகளாகவும் முதியோர் விடுதிகளையும் இணைக்கப்படுது. அப்ப அந்த யார் இணைக்க விடுறாங்கன்னு பார்க்கணும் பிள்ளைங்க, அந்த மாணவ மாணவிகள் தான். அப்ப அவர்கள் நேரடியாக வந்து அந்த பிணங்களை பார்க்கும் பொழுது, ஐயோ நாமும் தாய் தந்தரை விட்டுட்டு போயிட்டா இப்படி ஒரு மோசமான வாழ்க்கை வந்துடும்ங்கிற பயத்தையும் உருவாக்கி அவர்களுக்கு அதன் மூலமாக அந்த பணியும் செய் வைக்கிறதுக்காகத்தான் இந்த வீரர்கள். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பெண்கள் ஏன் எடுக்கிறோம். பெண்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு சரியான ஒரு உலகத்துல வந்து ஆண் எவ்வளவு சதவீதம் இருக்கிறானோ அதே அளவுக்கு இணையான பெண் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பெண்கள் வந்து பல்வேறு விஷயங்கள்ல ஒதுக்கப்பட்டு வர்றதை நாங்க கண்டிச்சு. ஏன் முடியாதா, பெண்கள்னால முடியும் அப்படிங்கறத மக்கள் மத்தியில கொண்டு போகும்போது, ஏன்னா வலதுகையும் இடதுகையும் நம்மோடு பிறந்தாலும் கூட நமக்கு வந்து வலதுகை பலமா இருக்கு நம்ம நினைச்சுக்கிறோம். அது போல இல்லாம ஏன்னா தேவை, எப்ப பாரு வலதுகையை பயன்படுத்தினாலும் அது பலம் பெற்றதா தெரியுது. அதனால என்ன பண்றோம்னா, நாங்க பெண்களை இதுல இணைச்சு பெண்களாலும் இந்த பணிகளை செய்ய முடியும், அவர்களுக்கும் பேய் பிசாசு மற்ற பயங்கள் எல்லாம் இல்லைங்கிறத காட்டுவதற்காகவும், பெண்கள் ஒரு ஆற்றல் மிக்கவர்கள். ஏன்னா ஒரு பெண் ஆணை பெற்று தருகிற பெண் எப்படி வந்து ஆணை விட பலம் குன்றியதா இருப்பா அப்படின்னு எதிர்பார்க்கணும். ஆக இந்த மாதிரியான பெண்களையும் நாங்க அதை கொண்டுவோம். ரெண்டாவது அறவாணிகள். இந்த சமூகத்துல பத்தி அவர் ஆண்களும் இல்லை பெண்களும் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை ஒதுக்கி வச்சிட்டு இருக்கிற ஒரு நிலை, அந்த ஒதுக்கி வச்ச நிலையிலிருந்து யார் ஒதுக்கினானோ அவன் இந்த சமூகத்தில் ஒதுங்கி கிடக்கிறான். இது பணம் இல்லாதனாலையும் மற்ற விஷயங்கள்னாலையும். ஆக அந்த அரவாணிகளை வைத்து நம்ம எடுக்கும் போது அந்த இந்த சமூகத்தின் பால் ஒரு அறை கொடுத்த மாதிரி, பாத்தியா நீ எல்லாம் என்னை ஒதுக்கினா நான் பத்தி நீயே கிடக்கிற பத்தி நான் தூக்கிட்டு வரேங்கிற மாதிரியான ஒரு நிலையை உருவாக்குகின்ற பணிகள். ரெண்டாவது வழக்கறிஞர்கள். இப்படி எல்லோராலையும் நாங்க அரவணைச்சு இழுத்துட்டு எடுத்து அடக்கம் பண்ணிட்டோம்.
அதாவது உங்களுடைய அந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்குது. மாணவர்களை ஈர்த்ததுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுக்கு, நீ வந்து இப்ப விட்டுட்டு ஃபாரினுக்கு போயிட்டீன்னா உங்க பெற்றோர்களுக்கும் இதே கதிதான், ஒரு பயம் கலந்த ஒரு எண்ணத்தை உருவாக்குறது. பெண்கள் வந்து ஆற்றல் மிக்கவர்கள், நீங்க சொன்னீங்க ஒரு குழந்தையை பெற்று தரக்கூடிய ஒரு பெண் வந்து எப்படி ஆற்றலில் குறைவாக இருக்க முடியும், அது நல்லா இருந்தது. சமூகம் ஒதுக்கி தள்ளக்கூடிய அரவாணிகளும் வந்து பாரு நீ ஒதுக்கி தள்ளுங்க, இப்ப நான் வந்து நிக்கிறேன் பாரு உன் பணத்தை எடுக்கிறதுக்கு, அந்த பின்னணி வந்து ரொம்ப அருமையா இருக்குது. சரி, இப்ப நீங்க வந்து பேசிக்கலா நீங்க வந்து ஒரு டெக்கரேட்டர் இல்லீங்களா, இதனால உங்களுக்கு தொழில வந்து பாதிப்பு என்னைக்காவது ஏற்பட்டது உண்டுங்களா?
இல்ல கண்டிப்பா, ஏன்னா ஓரளவுக்கு கல்வியாளர்கள் வந்து இதை பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஏன்னா சாந்தகுமார் அது ஒரு சேவை, ஆக நாம் கொடுக்கற தொகை இல்ல கூட அதனோட நன்மை, அதுக்காக பணம் அவருக்கு செலவு போகுது, அதனால அந்த நல்ல பணியை செய்யறதுக்கு இதை பயன்படுத்துவாரு அப்படிங்கிற அடிப்படையிலும் என்னோடு அவங்க வந்து ஐயோ ஒரு மாலை கொடுக்க ஆர்டர் வந்தவங்க மனவரையே கொடுக்கற நிலைமை எல்லாம் வரும். ஒரு சில இடங்கள்ல கல்வி அறிவு குறைவானவர் என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ அவரு கல்யாணம் தாங்க நல்ல விசேஷங்க, அவரு வேற பிணம் தூக்குறாருங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறவளும் இருக்காங்க. ஆக எனக்கு வந்து ஒரு பக்கம் இது வந்து பிளஸ் ஆகும் இருக்கும், ஒரு பக்கம் எனக்கு இது மைனஸ் ஆகும் இருக்கும்.
ஆக ரிலையன்ஸ் குரூப் கொடுத்த ரியல் ஹீரோ அவார்டு வந்து உங்களுக்கு உண்மையிலே பொருத்தமான ஒரு அவார்டு, அது கொஞ்சம் லேட்டா வந்திருக்குதுன்னு நினைக்கிறோம். அந்த அவார்டு பத்தி சொல்லுங்களேன்.
இல்ல ஏன்னா நாங்க என்ன சொல்றோம், ரியல் ஹீரோ அவார்டுக்கு பொருத்தமானவர்கள் தாங்க நாங்க அப்படிங்கறத யோசிக்கும் போது,
அதாவது வாழக்கூடியவங்களுக்கு உதவி பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வந்து அவார்டு வந்து பெருசு கிடையாது. ஒருத்தருமே இல்ல அப்படின்ட்டு அவங்களுக்கு நீங்க சேவை பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான் உண்மையான ரியல் ஹீரோங்கிறது.
என்ன மகிழ்ச்சி, இதுல நாங்கள் இந்தியா முழுக்க வந்து CNN IBN என்ற நிறுவனம், செய்தி நிறுவனம் தான் இதை தேர்ந்தெடுத்தது. இந்தியா வந்து வட இந்தியா, தென் இந்தியா, கிழக்கு இந்தியா, மேற்கு இந்தியான்னு சொல்லி பிரிச்சு ஒரு ஒரு இந்தியாவிலிருந்தும் ஆறு ஆறு பேரை செலக்ட் பண்ணாங்க. அப்படி செலக்ட் பண்ணி 24 பேருக்கு இந்த ரியல் ஹீரோஸ்ங்கிற அவார்டு வழங்கியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா என்ன எங்களுக்கு அந்த அவார்டு கிடைச்சதுங்கிறத விட அந்த அவார்டுக்கு தகுதியானவர்களாக எங்களை செலக்ட் பண்ணீங்கன்னா அப்ப வந்து நம்முடைய செயல்பாடுகள் மிக சரியாக நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறது ஒரு வகையில உள்ளார்ந்த மகிழ்ச்சியோடு, இன்னொரு வகை பயம் கலந்திருக்கு. இனி மேலும் கவனமாக செயல்படணும். ஏன்னா யாரும் ஒரு விருது கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு சின்ன குழந்தைய வந்து ஓடுறோம் நல்ல ஓட்டப்பந்தயத்துல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுக்கற வேலையும் இருக்கு. இது நாங்க வந்து எங்களுக்கு தட்டி கொடுக்கப்பட்ட விருதாதான் கருதுறமே ஒழிய ஆக வெற்றி விட்டுட்டோம் வெற்றி பெற்றது கொடுக்கப்பட்ட பரிசா நாங்க இதை கருதல.
தட்டி கொடுத்து நீங்க வந்துட்டீங்க, அதை தக்க வைத்துக் கொள்ளணும்.
அதுதான் பெரிய விஷயங்க. நாங்க தக்க வைத்துக் கொள்வது ஒன்று. ரெண்டாவது இதை கூட ஒரு விளையாட்டா சொல்லுவாங்க நிறைய பேர். நாங்க கேட்டாங்க நீங்க விருது பெற்றது தகுதியானவர் தானான்ட்டு. அப்ப நாங்க சொல்லுவோம் ஒரு கதையா சொல்லுவாங்க. ஒரு பையன் வந்து அப்பாவை போய் பாத்திருக்கான். அப்பா அந்த பரிசு பொருளோட போயிருக்கான். பரிசு பொருளோட போனோம்னு அப்பா கூப்பிட்டு கேட்டாரு, என்னடா பரிசு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னாரு. இல்லப்பா ஸ்கூல்ல கேள்வி பதில் கேட்டாங்க, கேள்வி கேட்டாங்க, நான் பதில் சொன்னா அது பரிசு கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல அருமையான விஷயமா. என்னடா கேள்வி கேட்டாங்க, எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு கேட்டாங்கப்ப. அப்படியா பரவாயில்ல, நீ எத்தனை கால் சொன்ன? அப்பா பத்து கால்னு சொன்னப்பா, பரிசு கொடுத்துட்டாங்கப்பான்னு. ஆஹா, அப்பாக்கு ஒரே கோபம். ஏன்னா தவறான பதிலுக்கு பரிசு கொடுக்கறாங்க டீச்சர்னா என்ன பள்ளிக்கு சொல்லிட்டு தரத்தர இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்து கேட்டோடனே டீச்சர் சொன்னாங்களா சிரிச்சுக்கிட்டு, இல்லைங்க மத்தவங்க எல்லாம் வந்து 12 கால் 13 கால் 14 கால் அதிகமா சொன்னாங்க, இவன் தான் கிட்டத்தட்ட பக்கத்துல சொன்னா அதனால பரிசு கொடுத்தாங்க. அது போல தோழர் கட்டளைங்கிறது விருது பதிலுக்கு தகுதியான அமைப்பா என்பதை காட்டிலும் மற்றவர்களை காட்டிலும் நாங்க சிறப்பா சரியா இருக்கோம் நினைச்சு கொடுத்திருக்காங்க நினைக்கிறமே ஒழிய நாங்க பெரிய விருதுக்கு தகுதியானவர்கள்.
அதாவது பிணங்களை அடக்கம் செய்யறதுனாலே தெரியல, ரொம்ப தன்னடக்கம் உங்கள்ட்ட ரொம்ப அதிகமா இருக்குது உங்க பேச்சுல. சொல்லுங்க, அந்த அவார்ட் பத்தி நீங்க எப்ப கலந்துக்கிட்டீங்க?
மிக அற்புதமான ஒரு மரியாதை. ஏன்னா நீங்க இன்னொரு விஷயம் அப்படின்னாங்க, 24 பேர் இந்தியா முழுக்க தேடும் போது நாங்க போகும்போது 23 பேரை பாக்குறேன். எவ்வளவு என்னை விட பலம் வாய்ந்த ஆற்றல் வாய்ந்தவர்களை அவங்க தலைப்பணி கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட நாங்க ஒரு 5 நாள் அங்க இருந்தோம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த விருதுகள் வந்து ரியல் அந்த அவார்டு கொடுக்கறத எங்களுக்கு இறுதி முதல் நாள் வரைக்கும் தெரியாது யார் யார் அவார்டு கொடுக்குறாங்கன்னே தெரியாது. அந்த நிகழ்வு அப்பதான் தெரியும், சச்சின் டெண்டுல்கர் அதுல வராரு, அமீர் கான் இருக்காரு, ஹேமா மாலினி இருக்காங்க, அம்பானி முகேஷ் அம்பானி அவர்கள், அம்பானியோட துணைவியார் நீட்டா அம்பானி அவர்கள், இவங்க எல்லாமே அதுல மிகப்பெரிய ஒரு பங்கேற்று எங்களை வந்து மிக கௌரவிச்சாங்க. ரொம்ப அற்புதமான விஷயங்களை செய்து இது கூட எல்லாம் இந்த நிகழ்வுக்கு 5 லட்சம் ரூபாய் நன்கொடை 24 பேருக்குமே 5-5 லட்சம் ரூபாய் அந்த அம்பானி அவர்கள் வழங்கி அது ஒரு பெரிய நிகழ்வா செஞ்சாங்க. எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு பக்கம் சேவையின் பால் கிடைத்த செயல்பாட்டுக்கும் நன்றி, அதே நேரத்தில் எங்களை கௌரவிக்கின்ற அந்த ஒரு இதற்கும் மரியாதைக்கும் நன்றி. சரி,
திரும்பவும் உங்களுக்கு பாராட்டு தெரிவித்துக்கிறோம் ரியல் ஹீரோ அவார்டு கிடைச்சதுக்கு. அப்புறம் நீங்க சொன்னீங்க ஒரு பிணத்தை வந்து அடக்கம் பண்றதுக்கு 800 ரூபாய் ஆகுதுன்னு சொன்னீங்க இல்லீங்களா, இதுக்கு உண்டான அந்த பொருளாதார செலவுகளை வந்து நீங்க எப்படி மீட் அவுட் பண்றீங்க?
கோவையில் வந்து நிறைய பேர் எங்களை வந்து கைதூக்கி விடுவதற்கான ஆட்கள் இருக்கிறாங்க. எப்படின்னா ரோஷினிங்கிற ஒரு அமைப்பு, மருதமலை ஒட்டி இருக்கின்ற ரோஷினிங்கிற ஒரு அமைப்பு, ஐஓபி காலனியில் இருக்காங்க எல்லாரும், அவங்க எல்லாம் சேர்ந்து 5 லட்சம் ரூபாயை தோழரா கட்டளைக்கு உதவி செஞ்சு கொடுத்தாங்க. அதை வந்து நாங்க பிக்சட் டெபாசிட்ல போட்டிருக்கோம். ரெண்டாவது இப்ப ரிலையன்ஸ் அம்பானி அவர்கள் கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் அந்த செய்திக்கு பிறகு காஸ்மோபாலிட்டன் கிளப் ஒரு 1 லட்சம் ரூபாயை இன்றைய தினம் டெபாசிட்டுக்கு எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. மேற்கொண்டு லைன்ஸ் கிளப் ஆம்புலன்ஸ் வழங்கியிருக்காங்க. அதுதான் ராஜா ஆம்புலன்ஸ் எப்பவும் இலவசமா எங்களோடு ஓட்டு கொண்டிருக்கிறவரு. இப்படி பல்வேறு பட்டவர்களுடைய உதவி இந்த பணியை எங்களுக்கு. அதே போல எங்க முகம் தெரியாத ஆட்கள் இந்த பேப்பர்ல ஒரு செய்தி வந்துச்சுன்னா எங்கெங்கிருந்தோ ஐயா மிக சிறப்பா செய்றீங்க நாங்க ஏதாவது தரலாங்களா அப்படின்னு கேட்டு தருகின்ற கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனா இப்ப நாங்க ஒரு சின்ன, ஏன்னா இது வரைக்கும் வந்து எங்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டாலும் எதுவா இருந்தாலும் யாரிடம் இதுவரைக்கும் வசூல் போகாத நாங்கள் 8 வருடமா யார்கிட்ட வசூலுக்கும் பணம் கொடுங்கன்னு கேட்டதில்லை. இந்த மாதிரி பணிகளை செய்துட்டு இருக்கோம். இப்ப சமீபத்தில் என்ன ஒரு திட்டமிட்டோம் அப்படின்னா ஒரு 100 பேர் ஒரு 2000 ரூபாய் தரக்கூடிய ஒரு 100 பேரை தோழர் அறக்கட்டளையுடைய ஒரு புரவலர்களாக தேர்ந்தெடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு 100 பேர் கிடைச்சிட்டு அவரிடத்துக்கு 2 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஆயிரும். இந்த 2 லட்சம் ரூபாய் இருந்தா ஒரு நாளைக்கு ஒரு உடல் வந்தாலும் கூட மிக வலிமையா எடுக்க முடியுங்கிற ஒரு சிந்தனையில நாங்க இருக்கிறோங்கிறது தெரியும்.
உங்க அமைப்பை வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா?
பண்ணிருக்கோங்க, 2004லயே பதிவு பண்ணிருக்கீங்க.
என்னன்னா
நாங்க வந்து எந்த விதத்திலும் பணத்திற்காகவோ இல்ல அதுல ஏதாவது பெரிய சுயநலங்கள் கிடைக்குமா சுகபோகங்கள் கிடைக்குமாங்கிறதுக்காக இந்த அமைப்பு தொடங்கப்படல. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க 8 ஆண்டுகளாக நீ 18G வாங்காமலே இருக்கீங்களே. நாங்க என்ன சொல்லணும், ஐயா நாங்க பணத்தை எதிர்பார்த்து தொடங்கி இருந்தோம்னா தொடக்கத்திலேயே 18G வாங்கியிருப்போம். நாங்க யாரும் இதை எதிர்பார்த்து நாங்க வாங்கல, அதனால வந்து நாங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகல அப்படின்னு சொன்னோம். அதனாலதான் இன்ன வரைக்கும் இந்த இன்றைய பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாம் நீங்க எல்லாம் இருக்கிறனாலதான் எங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துறீங்க. இந்த மக்கள் தான் எங்களை கை தூக்கி விட்டு இருக்காங்களே ஒழிய பெரிய அளவுல நாங்க ஒன்னும் சிறப்பான பணியாளர். நாங்க வந்து கைகாட்டி மரங்கள் சொல்லுவாங்களே, ஊட்டி 30 கிலோமீட்டர் சொல்லி ஒரு மரம் கைகாட்டுதுன்னா ஓர டிரைவர் போவா, அது மாதிரி நாங்க வந்து ஒரு கைகாட்டி மரம்.
அந்த கைகாட்டி மரம் இருக்க போதானே ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுக்க முடியுது. அந்த கைகாட்டி மரம் இல்லைன்னா திசை தவறியல்ல போயிருப்போம்.
நாங்க வந்து என்ன சொல்லுவேன்னா, இருப்பவர்கள் எங்கிட்ட குடுக்கறாங்க, நாங்கள் இல்லாதவர்கள் செய்யறோம். ஒரு கைகாட்டி மரங்களாகத்தான் நாங்க இருக்கிறோம். அப்படி யாரும் கொடுக்காத பட்சத்திலும் நாங்கள் இந்த தொடர்ந்து இந்த பணிகளை செய்வோம் அழுத்தமா சொல்றேன்.
இதுக்கு வந்து காவல்துறையிலும் மருத்துவத்துறையிலும் சப்போர்ட் எப்படி இருந்துட்டு இருக்குது?
மிகப்பெரிய சப்போர்ட். ஏன்னா காவல்துறை வந்து எல்லா இடங்களிலும் ஒரு காலத்துல வந்து அவங்க இந்த நிறைய அடக்கம் பண்றது நிறைய சிரமப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு டெய்லி ஒரு பாடி வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ண முடியும் அது? ஆனா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப காவல்துறை அனைத்து காவல்துறைகள்லயும் எங்களுடைய எண்கள் இருக்கு. இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு சொன்னா உடனே எங்களை கூப்பிட்டு சொல்லிடுவாங்க, நாங்க அடக்கம் பண்ணி கொடுத்துருவோம். அதே போல மருத்துவமனையிலையும் விட்டுட்டு போற உடல்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும். நீங்க ஒரு விஷயம் ரெண்டு வகையில சொல்லலாம். சுயநலம் அப்படிங்கிறது குளத்துக்குள்ள இருக்கிற அழுக்க மீன் சாப்பிடும், அது சுயநலம். குளம் சுத்தமாகறது பொது நலம் வாங்க. அது மாதிரி நாம் ஆதரவற்ற உடல்களை அடக்கம் செய்யற மாதிரி, அதே போல உயிருள்ள மனிதர்களை மருத்துவமனையில போய் நம்ம டாக்டர்கிட்ட சொல்லணும், சார் தெரிஞ்சவர்கிட்ட கொஞ்சம் உதவி செய்யுங்க சார்னா, எல்லா மருத்துவர்களும் தோழர் அறக்கட்டளையுடைய ஒரு பணிகள் ஒரு உதவி என்ற போது எல்லாரும் மிக மனமுகந்து செய்யறாங்க. அப்போ ஆதரவற்ற ஒரு உடலுக்கு அடக்கம் செய்கின்ற உதவி செய்கின்ற நிலையில் ஆதரவில்லாத உயிர் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் கூட மருத்துவத்தை உதவி செய்யக்கூடிய அளவுக்கு அனைத்து மருத்துவர்களும் நம்ம துணை நிற்கிறாங்க. ஆக ஒரு பக்கம் மருத்துவர்கள் எல்லா மருத்துவர்களும் நம்மோடு துணை நிற்கிறாங்க, ஒரு பக்கம் காவல்துறை ஒரு பக்கம் துணை நிற்கிறது, இப்படி எல்லாரும் சேர்ந்துதான் இந்த பணிங்கிறது வந்து சாதாரண நாங்கள் நான் நாங்கள் அப்படிங்கிறது மட்டும் அல்ல, எல்லோரும் கொடுக்கிற ஒரு செய்திகள் உதவிகள் தான் இந்த பணிகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது.
இப்ப நீங்க முதல்ல சொன்னீங்க அனாதை பிணங்கள் ஆஸ்பத்திரியில கிடக்கிறது மட்டும் கிடையாது, இது தவிர வந்து வெளியே வந்து உங்கள்ட்ட சப்போர்ட் கேட்டாலும் உதவி கேட்டாலும் கூட நீங்க பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அது மாதிரி யாராவது உங்கள்ட்ட
கேட்டுக்கிறாங்களா? முதியோர் இல்லங்கள்ல இருந்து வருவாங்க சார், இந்த மாதிரி உடல் அடக்கம் பண்ணி கொடுங்க. வீடுகள்ல வருவாங்க சார், வசதி இல்லைங்க அவர் இறந்துட்டாங்க அடக்கம் பண்ணி தரீங்களான்னு, சரிங்கன்னு சொல்லுவோம். வீதிகள்ல இறந்து போகின்றவர்கள் காவல்துறையுடைய வேண்டுகோளுக்கு அதை எடுத்து அடக்கம் பண்ணி தந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம வீசப்பட்ட சிசுகள், தவறான முறையில் பிறக்கப்பட்ட வீசப்பட்ட சிசுகள், ரெண்டாவது குழந்தை என்ன பண்றதுன்னு கூட தெரியாது. நிறைய பேருக்கு கையில கொடுத்து ஒரு மருத்துவமனையில் இருப்பாங்க, இறந்துட்டாங்கன்னா கையில கொடுத்தாங்கன்னா அது என்ன பண்றது, எங்க ஊர் அடக்கம் பண்றேன்னா வெளியூர்ல இருந்து வந்து அது மாதிரி ரோட்ல வச்சுட்டு போறவங்க, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், அதே மாதிரி ரயில்ல அடிபட்டு இறந்து போறோம், இப்படி எல்லா விஷயத்தையும் நாங்க எடுத்து அடக்கம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அரசு மருத்துவமனைகள்ல மட்டும் இல்ல, வெளியில இருக்கிற உடலையும் அடக்கம் பண்ணி கொடுத்துட்டு
இருக்கோம். ஒரு நாளைக்கு சராசரியா நீங்க எத்தனை உடலை வந்து அடக்கம் பண்றீங்க?
எங்களுடைய கையில இப்ப வந்துங்க சராசரி அப்படிங்கும் போது ஒரு ஆண்டுக்கு ஒரு 250 உடல்கள் வந்துருது. எப்படின்னா வெளியில இருந்து வரும் எல்லாருமே வந்துருதுங்க, அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து முதல்ல வந்து குறைவாயிட்டு இருந்தது, நாளாக ஆக அதிகமாயிட்டு. எங்களுடைய உணர்வு என்னன்னா இந்த அமைப்பு வந்து இல்லாமல் போகணும்னு நினைப்போம். எப்பவுமே தோழர் அறக்கட்டளையுடைய அமைப்பு வந்து தொடர்ந்து மென்மேலும் வளரக்கூடாது, ஏன்னால் மேலும் வளர்ந்ததுன்னா அது அனாதைகளை அதிகமாக்க கூடிய ஒரு பணியா இருக்கும் அப்படின்னு தான் நாங்க கருதுறோம். ஆனால் இந்த சமூகத்துல வந்து அப்படி இல்ல, மேலும் மேலும் அனாதைகள் அதிகமாயிட்டு இருக்கு. நாங்க 2004 தொடங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே பாத்தீங்கன்னா ஒரு 50 பாடி கிடைக்கிறது, 50 பாடி செஞ்சுட்டு இருப்போம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 250 பாடி செய்யற அளவுக்கு வந்துட்டோம். என்னன்னா ஒண்ணு, நாங்கள் மக்களுக்கு தெரிஞ்சனால எங்ககிட்ட பாடி கொடுக்குறாங்களான்னு தெரியல, இல்ல ஏதோ போறதுக்கும் மக்கள் அதிகமா வாழ்க்கை எந்திரத்தனமான வாழ்க்கையா மாறிடுச்சு. ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்னைக்கு என்னன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய வாழ்க்கை முறைக்கு போராடிட்டு இருக்கான். இன்னைக்கு உணவுகள் மற்ற விஷயங்கள் பொருளாதாரத்துல அவனுடைய பின்தங்கி இருக்கிறான், போராடிக்கிட்டே வாழ்ற நிலைமை இருக்கு. அந்த நிலைக்காக அவன் போகும்போது இன்னைக்கு ஒரு முதியோர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மருத்துவத்துக்கு மாசம் 500 கொடுத்தாகணும். இன்னைக்கு மாசம் 500 மருத்துவத்துக்கு செலவு பண்ணாத முதியோர்கள் இல்ல. இப்ப இவனுடைய வாழ்க்கை, இவனுடைய குடும்பம், இவனுடைய குழந்தைகள், இதற்கு மீறி முதியோர்கள், இதையெல்லாம் பாக்குறதுங்கிற வாழ்க்கையில வந்து வாழ்க்கையோடு போராடிட்டு இருக்கான், சமூகத்தோடு போராடுறான், வாழ்க்கைக்காகவும் போராடுறான், பணத்துக்காகவும் போராடுறான், சாப்பாட்டுக்காகவும் போராடுறாங்கிற மாதிரி அவரை சொல்லியும் குறையில்ல. அதே நேரத்துல வாழ்க்கை எந்திரத்தனமாய் உயர்ந்த இடத்துல இருக்கிறவர்களுக்கும் அதே நிலையில தான் இருக்காங்க.
இப்ப கோவை மாவட்டத்தையும் தாண்டி எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அழைப்பு வந்திருக்குது?
இல்ல இப்ப கோவை மாவட்டம் தாண்டினா காவல்துறை கொண்டு வர உடல்கள் வந்து நீலகிரி மாவட்டத்துல கொண்டு வந்திருப்பாங்க, இங்க பொள்ளாச்சியிலிருந்து கொண்டு வந்திருப்பாங்க, இந்த மாதிரி பல்வேறு கருங்க இப்படி எல்லா இடங்களிலும் வந்தது கோவையில எடுத்து அடக்கம் பண்ணிருக்கமே ஒழிய கோவையை கடந்து நாங்க போய் எந்த மாவட்டத்திலும் இதை அடக்கம் செய்ய முடியல. ஏன்னா அடக்கம் செய்வதுங்கிறத விட அதற்கான ஒரு சரியான பணியாளரை அமைக்கணும். இந்த தோழர் அறக்கட்டளைங்கிறதுல வந்து ரொம்ப கவனமான இருக்கோம் நாங்க. எப்பவுமே நன்மை செய்பவர்களை காட்டிலும் நம்ம செய்யற செயல்பாடுகள்ல வந்து குற்றம் சொல்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து கவனமா நம்ம இருக்க வேண்டிய நிலையில இருந்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். ஒரு சிறு தடங்கள் கூட நம்ம 8 ஆண்டுகளுக்கு முன்னோக்கி போனது போய் பின்னோக்கி கொண்டு வந்து விட்டுரும். அப்படிங்கறதுல கவனமா இருக்கிறனால நாங்க வந்து பல்வேறு இடத்துல உருவாக்க முடியாது. அப்படிங்கறனால நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். மிக நல்ல மனிதர்கள் கிடைத்தால் பல்வேறு எல்லா இடங்களையும் உருவாக்க முடியுங்கிற நம்பிக்கையோட
சுமாரா எத்தனை நாட்கள் வரைக்கும் அந்த அன்கிளைம்டு பாடி வச்சிருக்காங்க? சட்ட சிக்கல்னு உங்களுக்கு என்னைக்காவது வந்தது உண்டா?
இல்ல, இப்ப சட்டம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா 24 மணி நேரம் யாரும் வரல, உறவுகள் யாரும் வரலன்னா அது அன்கிளைம்னு சொல்லிடலாம். நீதிமன்ற வழக்கு படி மரபின் படி ஒரு 3 நாட்கள் வைக்க சொல்லி சொல்லுது, அதுக்கு பிறகுதான் ஆதரவு. ஆனா இன்னைக்கு அரசு மருத்துவமனையில பாத்தீங்கன்னா 3 நாள்ல எல்லாம் வச்சு உடனே பண்ண முடியாது. ஏன்னா எத்தனை பேருக்கு தெரியணும், உறவுகளுக்கு இருக்கு, நண்பர்கள் உறவு எல்லாம் ஆக மொத்தம் இவங்க 15 நாள் வரைக்கும் கூட வச்சிருக்காங்க. வருவாங்க வருவாங்க வருவாங்கன்னு கூட அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. எவ்வளவு நாள் கிடைச்சு வந்தாலும் 15 நாள் ஆகும், 1 மாசம் ஆகும், 2 மாசம் ஆன பாடிகள், 3 மாசம் ஆன பாடிகள் வரைக்கும் நாங்க எடுத்து அடக்கம் பண்ணிருக்கோம்.
நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க கல்லூரி மாணவர்கள் பெண்கள் அரவாணிகளை வந்து இந்த உங்களுடைய பணியில இணைச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. இது தவிர வேற என்னென்ன விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நீங்க மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க?
விழிப்புணர்வுங்கிறது பாத்தீங்கன்னா நாங்க வந்து கண் தானம், உடல் தானம், ரத்த தானம், ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த மற்றபடி இதைத்தான் நோய்கள் வந்து புதிதாக புதிதாக வந்துட்டு இருக்கேன். பன்றி காய்ச்சல் அப்படின்னா அதற்குரிய மருத்துவர்களை கண்டு அதனுடைய விழிப்புணர்வு, மற்றபடி உடல் தானத்துக்கான விழிப்புணர்வு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உடல் தூக்கி கண்டு தூக்கி விசிட் போயிடும். இப்ப கண்கள் தேவை அப்படிங்கறது வந்து இந்தியாவில பாத்தீங்கன்னா 20 லட்சம் பேர் கண்கள் தேவை இருக்கு. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தினமும் இறந்த பிறாடி அவன் உறவுகள் வந்து கண்களை கொடுக்காம அதை எரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா அவர்கிட்ட இருக்கிறது ஏதாவது தனக்கு மீறி தானம்னு சொல்லுவாங்க எல்லாருமே. நம்ம அவன்கிட்ட இருக்கிறத கொடுங்கன்னு கேட்கல, அவன் செத்துட்டான். அந்த கண் இன்னைக்கு நீ சாம்பலாக்க போற, அந்த கண்ணை இன்னொருத்தர் கொடு, அந்த கண் மூலியமா அவர் உலகத்தை பார்க்கட்டும். என்னுடைய தந்தையா இருந்தாலும் நான் கொடுக்கற கண்ணை, என்னுடைய தந்தையாருடைய கண்ணை நான் கொடுத்தேன் அப்படின்னா என் தந்தை இன்னும் எங்கோ ஒருத்தர் வாழ்ந்துகிட்டே இருக்கிறதா தான் அர்த்தமாகுது. அப்ப அந்த மாதிரி கண் தானம் பற்றிய விழிப்புணர்வு. ஆனா எவ்வளவு பண்ணாலும் இன்னும் அந்த மக்கள்கிட்ட வந்து இறந்து போன உறவுகள் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட போய் கண்ணு கொடுங்க, உமாவுடைய கண்ணை, அண்ணோட கண்ணை கொடுத்துறியா, தம்பியோட கண்ணை கொடுங்க கேட்கக்கூடிய மனநிலை கூட மனிதர்கள் குறைவா இருக்காங்க. இது கேட்டாலும் என்ன நடக்குமோங்கிறனால கண்தானத்தை கூட பெரிய எடுத்துக்காம இருக்காங்க. அதனால நாங்க கண்தானத்தை பற்றி கொடுக்குறோம். அதே போல இறந்து போயிட்டு அந்த உடலை சாம்பலாயும் நாங்க அதுல ஒரு விளக்கம் கூட கொடுப்போம். உடலை சாம்பலாக்காதே, சமுதாயமாக்கு, மண்ணுக்கு போகும் உடலை மருத்துவ கல்விக்கு கொடுன்னு தான் நாங்க ஒரு சில இடத்துல எல்லா இடத்துலயும் வைப்போம். ஏன்னா இந்த உடல் நம்ம இறந்து போய் சாம்பலாயிருது மண்ணாயிருது எல்லாம் இல்ல, நாங்க சரி சீர் செஞ்சாதான் சொர்க்கத்துக்கு போகும் நரகத்துக்கு போகுங்கிறது எல்லாம் இல்ல. நான் என்ன சொன்னா இந்த உடல் மருத்துவமனைக்கு போச்சுன்னா பல விதமான நோய்கள் இன்றைக்கு மக்கள்கிட்ட வந்துட்டு இருக்கு. இந்த நோய்களை கண்டுபிடிக்கின்ற மருத்துவர்கள் வளர்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம். அதனாலதான் இறந்து போயிட்டு அந்த உடல் ஆஸ்பத்திரி கொடுத்துருங்க, அந்த ஆஸ்பத்திரி மூலியமா அவருடைய நோய்கள் தன்மை எல்லா விஷயமும் அவங்க கத்துக்க முடியும். அந்த கத்துக்கிட்டு மேலும் வாழுகின்ற சமூகம் நாளைய சமூகத்திற்கு வந்து இன்றைய மருத்துவர்களால மிக சிறப்பான ஒரு பணியை கொடுக்க முடியும். அதனால இறந்து போன உடல் அரசு மருத்துவமனை கொடுங்க அப்படி நாங்க வேண்டுகோள் வைக்கிறோம். ரத்த தானம்ங்கிறது உயிரை காப்பார். நான் வாழுகிற காலத்தில் என் சக தோழனை, முகம் தெரியாத தோழனை நான் வாழ்வு காப்பாத்துகின்றதுக்கு என்னுடைய ரத்தம் பயன்படுது அப்படிங்கும் போது நானும் ஒரு கடவுள் தான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. நீங்க அது அப்படி நினைச்சா வந்து பிளட்ல கொடுங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்கோம். ஆக கண் தானம், ரத்த தானம், உடல் தானம், இந்த மாதிரியான விழிப்புணர்வுகள், புதிய நோய்கள், பன்றி காய்ச்சல், மற்ற விஷயங்களை பற்றிய விழிப்புணர்வுகள், இப்படி பல்வேறு பணிகளை செஞ்சிட்டு
இருக்கோம். உடல் உறவு உயிர் சம்பந்தமான இதுலதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு மேல சொன்னீங்க அனாதை இல்லங்களுக்கு போயிருக்கீங்க, முதியோர் இல்லத்துக்கு போயிருக்கீங்க, அங்க உள்ள முதியோர்கள் கூட சொல்லிருக்கிறாங்க நான் இறந்த அப்புறம் வந்து உடலை தானமா கொடுத்துருங்க. அந்த மாதிரிப்பட்ட இடத்துல அவங்களுடைய குழந்தைகளுக்கு மகனுக்கோ மகளுக்கோ நீங்க பேசி பார்த்தது உண்டு? அந்த மாதிரி உங்க பெற்றோர்கள் ஆசைப்படுறாங்க?
இல்ல இல்ல இல்ல, அப்படி ஏன்னா அதான் சொல்றீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த எந்த சமூகத்தோடு மனிதன் வாழ்றானோ, இன்னைக்கு எல்லா மனிதனும் நான் செய்யறது நியாயமானதுன்னு சொல்லுவான். நீங்க ஒரு ஒரு சாதாரணமான ஒரு மோசமான ஒரு கொலைகாரன் எடுத்தீங்கன்னா கூட அவன் சட்டம் கொலை செஞ்சதுக்கான நியாயமான காரணங்களை சொல்லுவான். ஒரு தவறான பெண்மணியை கூப்பிட்டு அழைச்சாலும் அந்த பெண்மணி ஒரு காரணங்களை சொல்லுவாங்க, நான் தவறானதுக்கு ஏதோ ஒரு பெரிய நியாயம். ஆக எல்லா மனிதனும் ஆக தாய் தந்தரை விட்டுட்டு போனதுக்கு கூட ஒரு மனிதனை கேட்டால் நியாயம் தான் சொல்லுவான். நான் இப்படி விட்டேன், அப்படி இருந்தா இப்படி இருக்கேன், இன்னைக்கு நான் அமெரிக்கால இருக்கேன், அமெரிக்கால இருக்கிற பெண்ணை திருமணம் பண்ணியிருக்கேன், அவங்க இந்தியாவுக்கு வரமாட்டாங்க, அவங்களெல்லாம் வச்சலாம் நம்ம வாழ அப்படியெல்லாம் அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் ஒரு காரணம் சொல்லுவோம். ஆக அந்த தாய் தந்தையரே விரும்பி தன்னுடைய உடலை தானமா கொடுக்கும் போது மகனுடைய உறவுகள் ஒரு பெரிய அவசியம் அல்லங்க.
அதாவது யூஸ்வலா நாங்க நிலையத்துக்கு வந்தவங்களை எப்படி வாழ்த்துவோம்னா உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். ஆனா அவங்களை வந்து அப்படி சொல்ல முடியாது, நீங்க சொல்லிட்டீங்க. அப்படி சொல்லும் போது உடல்கள் வந்து அனாதையாக்கப்படுது, உறவுகள் வந்து இல்லாம போயிருது இல்லீங்களா? அதனால உங்களை வந்து மேன்மேலும் தொடர வாழ்த்துக்கள் சொல்ல முடியாது.
விழுந்து
போகவும் சொல்லக்கூடாது. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றின்னு வேணா சொல்லலாம். இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க வந்து உங்க போன் நம்பரை கொடுங்க, இது அவசரத்துக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் இல்லையா?
தோழர் அறக்கட்டளையுடைய தொடர்பு கொள்வதற்கான எண்கள் அப்படிங்கிறது நான் கொடுக்கறேன். 98 422 6 77 சைபர் சைபர். மற்றொரு எண் அதே போல 98 422 51 52 3. இந்த எண்கள்ல வீடுகள்ல கூட வசதி இல்லாமல் யாராவது இறந்திருந்தா நீங்க எங்களை கூப்பிட்டா நாங்க அந்த வீட்டுக்கு வந்து அவர்கள் விரும்புகின்ற மதச்சடங்குகளோடு இலவசமாக செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். வீதிகள்ல பார்த்தா அந்த நீங்க காவல்துறைக்கு தெரியப்படுத்திட்டு எங்களுக்கு தெரியப்படுத்திடலாம். இல்லைன்னா எங்களுக்கு தெரியப்படுத்தினா நாங்கள் காவல்துறைக்கு தெரியப்படுத்தி அந்த உடலை எடுத்து அடக்கம் செய்வதற்கான தயாரா இருக்கும். பல்வேறு விஷயங்கள்ல சமூகத்தில் வந்து இன்னொரு விஷயம், நீங்க வந்து எங்களை பாடி அடக்கம் பண்றதுக்கோ மற்ற விஷயங்களுக்கு மட்டுமே கூப்பிடுவதாக இல்லாமல் எல்லாருமே இன்னைக்கு ரத்தம் வேணும் வேணும் கேட்டுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த மண்ணில் இருந்துகிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு மனிதன் ரத்தம் கொடுத்தா சராசரி 6 மாதத்துக்கு பிறகுதான் ரத்தம் கொடுக்க முடியும். ஆக நீங்க எத்தனை தடவை தோழர்களை போன் பண்ணி ரத்தம் வேணும் ரத்தம் வேணும் ஒரு நாளைக்கு 10 பேர் கேட்டாலும் 10 பேருக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கவே முடியுமான்னு பார்த்தா முடியாது. ஆகவே நாங்க என்ன சொல்றோம்னா உங்களால் 5 லிட்டர் ரத்தம் உடம்புல ஓடிட்டு இருக்கு. அந்த ரத்தத்துல வந்து ஒரு 350 ml ரத்தம் தான் பிறருக்கு கொடுக்கறீங்க. அந்த 350 ml ரத்தத்தை மீண்டும் ஒரு 3-4 நாட்களுக்குள்ள அந்த உடல் வந்து மீண்டும் புத்துணர்ச்சியோடு தயார் பண்ணிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா பழையன கழிதனும் புதியன புகுதலும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பழைய ரத்தம் வெளியேற்றி புதிய ரத்தம் உருவாகும் பொழுது உங்களுடைய உடலும் மிக ஆற்றலோடு இருக்கும். ரெண்டாவது அதுலயும் உங்களுக்கு பெரிய சுயநலம் இருக்கு. ஏன்னா நீங்க ரத்தம் கொடுக்கும் போது அந்த ரத்தத்தை பல்வேறு பரிசோதனைக்கு உட்படுத்துகிறார்கள். அது பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் செலவு. நீங்க சாதாரணமா நீங்க ரத்தம் பரிசோதனை கொடுக்க மாட்டீங்க. ஆனா நீங்க ரத்தம் ஒருத்தருக்கு அன்பளிப்பா கொடுக்கும் போது உங்களுடைய உடலுக்கு வந்து 1000 ரூபாய் மருத்துவ பரிசோதனைக்கு அந்த ரத்தம் பயன் உட்படுது. உங்களுக்கு சிறு வியாதி இருந்தாலும் கூட உடனடியாக தெரிவிக்கப்பட்டு உங்களை உங்களுக்கான உயிர் பாதுகாப்புக்கு கூட அந்த ரத்த தானம் ஒரு மிக உதவியா இருக்கு. ஆகவே நீங்க வந்து சுயநலமா கூட செய்யலாம். நீங்க பிறருக்கு ரத்தம் கொடுக்கறது ஒரு வகையில, ரெண்டாவது நீங்க உங்களுக்கு சுயநலமா ஒரு 1000 ரூபாய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அது ஒண்ணு. அது போல எல்லாருமே எங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா ஐயா இவருடைய ரத்த குரூப் இந்த பகுதி நீங்க எப்ப வேணாலும் கூப்பிடலாம் இந்த இடத்துல இருக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க அந்த பகுதியில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு தேவைப்படும் பொழுது உங்களை நேரடியாக கூப்பிட்டு தொடர்பு கொள்ள உருவாக்க முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா நாம் வந்து ஒரு ஆதரவற்ற உடல்நிலை இறக்கம் செய்வது மட்டும் நமது பணி அல்ல, உயிர்களை காப்பதும் நமது பணியா இருக்கிறதுனால நீங்க எல்லோரும் கை கொடுத்தால் மேலும் சமூகத்தில் பணிகள் இருக்கும். சரி, மீண்டும் அந்த போன் நம்பரை நாங்க சொல்றோம், எங்களை தொடர்பு கொண்டிருக்கோங்க. 98 422 6 77 சைபர் சைபர் என்ற எண்ணிலும், 98 422 51 52 3 என்ற எண்ணிலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொள்வோம்.
இந்த அரை மணி நேரத்துல நீங்க எங்க கிட்ட பேசிட்டு இருந்த நேரம் கால அளவு பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம். இதுல வந்து 4 அழைப்பு உங்களுக்கு வந்தது, அதெல்லாம் வந்து நீங்க ஒதுக்கி வச்சுட்டு நேரம் எங்களுக்கு ஒதுக்கினதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.
நன்றி. நன்றி. வணக்கம்.
செல்லும் 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி.
தோள் கொடுக்கும் தோழர்கள் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றவர் தோழர் அறக்கட்டளையின் சாந்தகுமார் அவர்கள். உடன் உரையாடினார் என் கோமா.
நண்பர்களே, நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: விரிவாக்க கல்வி இயக்குநர், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் எண்ணங்களை தொலைபேசி மூலமாகவும் எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். தொலைபேசி எண் 2431-0555 0422-243-1055.